வணக்கம், நான் தருண். இது ட்ரூ ஜீனியஸ் சீசன் 1 எபிசோட் 2, டெஸ்லா த மேன் ஹூ மேட் எர்த் ப்ரவுட். நம்ம ஃபஸ்ட் எபிசோடை ரெண்டு பார்ட்டையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லைஃப் ஹிஸ்டரியாகவும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாட்காஸ்ட் உள்ள போவோம்.
ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
கோ கம்பெனிலேருந்து வெளில வந்துட்டார் டெஸ்லா. எடிசன் பண்ண ஒரு சீட்டிங் வரனால ரொம்ப மனசு உடஞ்சி போன டெஸ்லா வந்து $2 பள்ளம் வெட்டுற வேலை பார்த்தார் அதே எடிசன் கம்பெனிக்காக. அப்போ அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, இருந்தாலும் அவர் ஏசி ஜென்ரேட்டரு அந்த ஏசி கரண்ட் பற்றின இவரோட ஐடியாஸை பரப்புறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அந்த மாதிரி பள்ளம் வெட்டிட்டு இருக்கும்போது நியூஸ் பரவிச்சுங்க. நியூயார்க் நகரம், மேன்ஹட்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவாளி காசுக்காக பள்ளம் வெட்டிட்டுருக்கிறாருன்னு. இதை கேள்விப்பட்ட நிறைய பணக்காரங்க அவங்களே முன் வந்து டெஸ்லாக்காக ஃபினான்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அவரும் அதுக்கு ஒத்துக்கினார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பக்கம் டவுட் இருந்தது. ஆனால் நம்ம டெஸ்லா அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்கல, அவரோட ஐடியா யூஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சவொடனே ஒத்துக்கினார். அந்த கம்பெனிக்கு டெஸ்லா எலக்ட்ரிக்கல் கம்பெனின்னு பேர் வச்சாங்க. டெஸ்லாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நம்ம ஒரு கம்பெனிக்கு ஓனர்றான்னு சொல்லிட்டு. டெஸ்லாவும் வேலையில் பயங்கரமாக இறங்க ஆரம்பித்தார், ஒரு புது கம்பெனி வேறு ஓனராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ஆக ஆரம்பித்ததுக்கு தான் தெரியுது, வர ப்ராஃபிட்டெல்லாம் இவருக்கு கொஞ்சம் அந்த இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் போகணும். ஆனால் இன்வெஸ்டருக்கு அதிகமாக போது டெஸ்லாவுக்கு சுத்தமாக வரல. இதை கேட்டிருக்கிறாரு டெஸ்லா. எடிசன் அண்ட் கோ கம்பெனிலேருந்து வெளில வந்துட்டார் டெஸ்லா. எடிசன் பண்ண ஒரு சீட்டிங் வரனால ரொம்ப மனசு உடஞ்சி போன டெஸ்லா வந்து $2 பள்ளம் வெட்டுற வேலை பார்த்தார் அதே எடிசன் கம்பெனிக்காக. அப்போ அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, இருந்தாலும் அவர் ஏசி ஜென்ரேட்டரு அந்த ஏசி கரண்ட் பற்றின இவரோட ஐடியாஸை பரப்புறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அந்த மாதிரி பள்ளம் வெட்டிட்டு இருக்கும்போது நியூஸ் பரவிச்சுங்க. நியூயார்க் நகரம், மேன்ஹட்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவாளி காசுக்காக பள்ளம் வெட்டிட்டுருக்கிறாருன்னு. இதை கேள்விப்பட்ட நிறைய பணக்காரங்க அவங்களே முன் வந்து டெஸ்லாக்காக ஃபினான்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அவரும் அதுக்கு ஒத்துக்கினார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பக்கம் டவுட் இருந்தது. ஆனால் நம்ம டெஸ்லா அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்கல, அவரோட ஐடியா யூஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சவொடனே ஒத்துக்கினார். அந்த கம்பெனிக்கு டெஸ்லா எலக்ட்ரிக்கல் கம்பெனின்னு பேர் வச்சாங்க. டெஸ்லாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நம்ம ஒரு கம்பெனிக்கு ஓனர்றான்னு சொல்லிட்டு. டெஸ்லாவும் வேலையில் பயங்கரமாக இறங்க ஆரம்பித்தார், ஒரு புது கம்பெனி வேறு ஓனராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ஆக ஆரம்பித்ததுக்கு தான் தெரியுது, வர ப்ராஃபிட்டெல்லாம் இவருக்கு கொஞ்சம் அந்த இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் போகணும். ஆனால் இன்வெஸ்டருக்கு அதிகமாக போது டெஸ்லாவுக்கு சுத்தமாக வரல. இதை கேட்டிருக்கிறாரு டெஸ்லா. அந்த இன்வெஸ்டர்ஸ் நம்ம டெஸ்லா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். டெஸ்லா அவரோட ஏசி ஜென்ரேட்டரோட ஐடியா பற்றி அவங்ககிட்ட சொன்னோடனே அவங்க அந்த ஏசி ஜென்ரேட்டரோட ஐடியாவை மட்டும் ரிஜெக்ட் பண்ணலங்க, நம்ம டெஸ்லாவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, டெஸ்லாவோட கம்பெனிலேருந்து டெஸ்லாவே தூக்கிட்டாங்க. டெஸ்லா ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தாலுமே அந்த மனசு உடைந்தால் ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. 2 men, ரெண்டு பேர் வந்து நம்ம டெஸ்லாவை அப்ரோச் பண்ணாங்க. ஆல்ஃப்ரட் ப்ரவுன், அவர் வந்து வெஸ்டர்ன் யூனியனோட டைரக்டர். சார்லஸ் பெக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் நியூயார்க் சிட்டியோட அட்டர்னியாக இருந்தார் 1887. அவங்க வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தியரியை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்க டெஸ்லாவோண்ட. டெஸ்லாவும் அவங்க அவரோட வேலையை பற்றி அவங்ககிட்ட பக்காவாக சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்க ஓரளவுக்கு படித்தவங்க. அதனால் அவங்க ஒரு சின்னதாக ஒரு லேபரட்டரி ஒன்று எடிசன் மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த லேபரட்டரியில் அவர் பண்ண மோட்டார் எல்லாமே அவரோட மைண்டில் ஒரு இமேஜினேஷன் தெரிஞ்சதை அப்படியே அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 1887 டெஸ்லா 7 US பேட்டனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், 7 patent ஒரே நேரத்தில் போடுறது. அந்த பேட்டன்ட்டு யாருமே சேலஞ்சும் பண்ணல, அது எல்லாத்துக்குமே ஈஸியாகவே அப்ரூவல் கிடச்சிச்சு. அதில் என்னென்னலாம் இருந்ததுன்னா ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், மோட்டார், லைட்டிங், இதெல்லாமே ரொம்ப வேல்யூபிளான பேட்டன்ஸ் டெலிஃபோனுக்கு அப்புறமா. டெஸ்லா ஜெயிச்சிட்டாருங்க உண்மையிலேயே. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மோட்டார்ஸ் வேலை செய்யுது, அது பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனுங்க உண்மையிலேயே. ஆனால் இந்த போரில் ஜெயிக்கிறது, இந்த வார் ஆஃப் கரண்ட்டை ஜெயிக்கிறது இன்னும் ரொம்ப தூரத்தில் இருந்ததுங்க. டெஸ்லாவோட அமேசிங்கான பேட்டர்ன்ஸ் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. US நிறைய இன்ஸ்டியூட்லாம் வந்து அவரை கூப்பிட்டு பயங்கரமான லெக்சர்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப விஷனரியாக இருந்தது, பிரேக்கிங் த்ரூவாக இருந்தது, இன்க்ரெடிபிளி ப்ராக்டிக்கலாக இருந்தது. ப்ராக்டிக்கலே இல்லைப்பான்னு சொன்னவங்கலாம் நம்ம டெஸ்லா பார்த்து மூக்கு மேலே வரல வச்சாங்க. இன்ஜினியர்ஸ், இந்த உலகம் ஃபுல்லாக இந்த இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம டெஸ்லா மேலே அவ்வளோ ஒரு ஸ்பாட்லைட் விழுந்தது. அது மாதிரி பிஸ்னஸ் மேக்னெட் ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ், அவர் தாங்க ரெயில் ரோட் ஏர் பிரேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சவர். ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸுக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக அதாவது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக கரண்ட் கொடுக்கணுன்றது தான் அவரோட ஒரே ஐடியா இருந்தது. நம்ம டெஸ்லாவோட ஏசி கரண்ட் அவருக்கு புரிஞ்சுது, அதனால் டெஸ்லாவுக்கு வந்து 25,000 கேஷில் கொடுத்தாரு, 50,000 ஸ்டாக் வாங்கினார், அதோடு சேர்த்து ஒரு ராயல்ட்டியும் வாங்கினார். அதாவது $2.5 பெர் ஹார்ஸ் பவர் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மோட்டார் சோல்டு. அந்த மோட்டார் சோல் பண்ணும் போதெல்லாம் $2.50 டெஸ்லா கொடுக்கறதா. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மோர் தென் அக்செப்டபுளுங்க, யாருமே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வெஸ்டிங் ஹவுஸும் டெஸ்லாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இது இவங்க ரெண்டு பேருமே உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேனாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றிடணும். டெஸ்லா ரொம்ப சந்தோஷமாகவே ஒத்துக்கினாருங்க. அவரோட பாதி கேஷை, அவங்க கொடுத்த பாதி கேஷை யூஸ் பண்ணி ஒரு பெருசாக ஒரு சூப்பரான ஒரு லேபரேட்டரியை கிரியேட் பண்ணுறாரு. அப்போ தான் இவர் வந்து ரேடியன்ட் எனர்ஜியை பற்றி படிக்கிறார். ரேடியன்ட் எனர்ஜியா, நீ பேசுகிற வார்த்தை எனக்கு சத்தியமாக புரியலை. அந்த மாதிரி சொல்லுவீங்க. அந்த ரேடியன்ட் எனர்ஜி தாங்க எக்ஸ்ரேவாக இப்போ நம்ம சொல்கிறோம். எக்ஸ்ரேவை டெஸ்லா முதல்ல கண்டுபிடிக்கலங்க. டெஸ்லாவுக்கு முன்னாடியே நிறைய பேர் எக்ஸ்ரே மாதிரி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை வச்சு ரேடியோகிராஃப் உருவாக முடியும்னு. ஆனால் இது நம்மளோட டெஸ்லாவோட மெயினான டிஸ்கவரியாக நம்ம இன்றைக்குமே வச்சதில்லை. இந்த எக்ஸ்ரே வந்து வில்லியம் ராஞ்சன்ட் அவர் பேருக்கு தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் டெஸ்லா அதை பற்றி ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கல, பரவாயில்ல வில்லியம் ராஞ்சன்ட் நம்மளோட நல்லாவே அனலைஸ் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நம்ம டெஸ்லாவோட ஃபேக்ட்ரி பயங்கரமாக அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு ரொம்ப எக்ஸைட்டிங் ப்ளே கிரவுண்டாக இருந்தது அவரோட பாசிபிலிட்டிஸ்க்கும் அவரோட இமேஜினேஷனுக்கும். அவர் ராஞ்சன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மளோட ஐடியாஸை பெருசாகிறதுல ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எலக்ட்ரிக்கல் ரெவல்யூஷன் பயங்கரமாக போகுது. எடிசனுக்கும் மார்கனுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. யாரா எங்கேருந்தோ வந்தான், சர்பியாலேருந்து வந்திருக்கிறான், நம்மளாம் இந்தியா அமெரிக்காலே பிறந்து வளர்ந்தவங்க, இவனை எதிர்த்து ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அடி கேவலமான ஒரு விஷயம் ஒன்றை பண்ணுறாங்க. ஏசி கரண்ட்டை வச்சு அந்த ஏசி கரண்ட்டே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான் என்ன பண்ணுறாங்க, ஏசி கரண்ட்டை வச்சு எலக்ட்ரிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேன்ஹாட்டன் நகரத்தில் போயின்னு வந்துட்டுருக்கிற அனிமல்ஸ்லாம் பிடிச்சி வச்சு, அதாவது வர அனிமல்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு எலக்ட்ரிக் சேர் மாதிரி க்ரியேட் பண்ணி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வச்சு, டிசி கரண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வச்சு அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாருங்க எடிசன். அவரோட பணபலத்தை யூஸ் பண்ணி யாருமே அவர் மேலே கேஸ் போடல. அப்போ பீட்டாலாம் கிடையாது போல், அவரோட பீட்டா இருந்திருந்தீங்கன்னா யூ ஃபெயில்டு. பரவாயில்ல, நம்ம எடிசன் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சார். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரொம்ப மோர் தென் டேஞ்சர் லெவல், அதை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் செத்து போயிடுவீங்க சொல்கிறாரு. ஆனால் லாங் டிஸ்டன்ஸுக்கு ஏசி கரண்ட் தான், வேறு வழியே கிடையாது, அது அவருக்கும் தெரியும். ரொம்ப டிக்ளராக பேம்ப்லெட்லாம் போட்டுருக்கிறாரு, ஏசி கரண்ட் கில்ஸ், 6 மாதத்தில் உங்களை கொண்டுடும் சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்படுறாரு டெஸ்லா, டிஸ்கஸ்ட் ஆகிறாரு, என்னடா இந்த மனுஷன் வெக்கமே இல்லையாடா இவருக்கு சொல்லிட்டு. வெஸ்டிங் ஹவுசிங்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிக்யூஷனுக்கு பேரை ட்ரை பண்ணிடுறாரு. எப்படியே எப்படி 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 நீங்கள் கொலை பண்ணுவீங்களா, அது வெஸ்டிங் ஹவுசிங்னு பேர் வைப்பீங்களா, அந்த டேர்ம் யூஸ் பண்ணி ஏசி கரண்ட்டே டீக்ரிமினலைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணார். நம்ம டெஸ்லா வந்து ரொம்ப கஷ்டமாட்டார், என்னடா இந்த மனுஷன் நம்மளோட ஹீரோவாக இருந்தார் என்னதான் இருந்தாலும் சொல்லிட்டு. நம்ம டெஸ்லா வந்து ரெகுலராக ஒரு எக்ஸிபிஷன் பண்ண ஆரம்பித்தார் அவரை பற்றி, எப்படி நம்ம எடிசன் வந்து கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணியிருந்த மாதிரி. அவர் அந்த பிரச்சனை வந்து டூ அண்ட் ஃப்ரோவாக போயிட்டுருக்குது. ஆமாம்பா ஆமாம்பா, டிசி கரண்ட் வச்சுக்கின்னு எதுவுமே பண்ண முடியாதுன்னு, அதே ஆள் போய்ட்டு ஏசி கரண்ட் கொள்ளுங்க டிசி கரண்ட் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருந்தது. நம்ம மார்கனும் எடிசனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க, இதை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்ஹானஸ்டியை வச்சுக்கிட்டு நிறைய குரூரத்தனமான விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே அப்போத்திக்கு அதிகமாக போற்றப்பட்ட ஒரு இன்வென்டர், உலகத்திலேயே அதிகமாக கிட்டத்தட்ட பணம் வச்சிருந்த ஒரு ஃபினான்ஷியர், உங்கள் மேலே நீங்கள் ஒன்றுமே கிடையாது, சர்பியாவிலேருந்து வந்த ஒரு எமிக்ரெண்ட், நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களை அந்த நிலைமையில வச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஐயோ சாமின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற 5 10 வாங்கினு ஊருக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் நம்ம டெஸ்லா விட்டு கொடுக்குற ஆளே கிடையாது, என்ன இருந்தாலும் இறங்கி செய்வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்லாவுக்கு எங்கேருந்தோ ஒரு தைரியம் வந்துருக்குது. வெஸ்டிங் ஹவுஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு தைரியம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் இவங்க யாராலுமே டெஸ்லாவோட க்ரியேட்டிவ் பவர்ஸுக்கு முன்னாடி நிற்க முடில. அதுக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் சயின்டிஸ்ட், அவர் தான் லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான்பான்னு சொல்லியிருக்கிறாரு. எலக்ட்ரிசிட்டியும் அப்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். 1888 வந்து ஹெயின்ரிச் ஹெர்ட்ஸ் அவர் தான் வந்து ஆமாம்பா நம்ம மேக்ஸ்வெல் தலை சொன்னது எல்லாமே கரெக்டாம்பான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணார். அதாவது லைட்டும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டெஸ்லா வந்து இதை வச்சு நம்மளால் ஹார்ம்லெஸ்ஸாக, எப்படி ஹார்ம்லெஸ்ஸாக எலக்ட்ரிசிட்டியை நம்ம உடம்பையாவே பாஸ் பண்ண முடியுன்றத டெஸ்லா யோசிக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்லா பற்றி யோசிச்சாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. டெஸ்லா காயில், டெஸ்லா காயில்ன்றது என்னப்பான்னு சொன்னால், 60 சைக்கிள் பெர் செகண்ட் இருக்கிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்து தௌசண்ட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணி அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சத்தியமாக புரியலன்றீங்களா? ஒன்றுமே கிடையாது. கொஞ்சோண்டு வரதை எடுத்து அந்த டெஸ்லா காயில் அதிகமாக அதை பெருக்கி விடுறது, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி கம்மியாக வர சவுண்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணி விடுதோ அந்த மாதிரி தான் டெஸ்லா காயில் வேலை செஞ்சுது. அதை வச்சு தான் ஒரு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ரீக்குவன்சி ஹை எஃபிஷியன்சி ஃப்ளூரசன்ட் லேம்பாக கண்டுபிடிக்கிறார் அவர். 1891 அவரோட லேப், அதாவது நியூயார்க் சிட்டி லேபில் வந்து டெஸ்லா கண்டுபிடிக்கிறாரு எனர்ஜியை வந்து நம்ம அழகாக ஒயர்லெஸ்ஸாகவே கண்டக்ட் பண்ணலாம்பான்னு சொல்லிட்டு. அது வந்து டெஸ்லாவை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அவரோட லைஃப் லாங் அப்சஷனே வந்து எப்படியாவது ஒயர்லெஸ் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அந்த ஒயர்லெஸ் எனர்ஜியை வச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு மட்டும் கரண்ட் கொடுக்கணுன்றது அவரோட ஆர்வம் இல்லைங்க, மொத்த உலகத்துக்குமே நியூயார்க் சிட்டியிலேருந்து கரண்ட் கொடுக்கணுன்றது தான் அவரோட அப்சஷனாக இருந்தது. ஆனால் இந்த டெஸ்லா காயில்ஸை வச்சு அவர் எலக்ட்ரிசிட்டியை மட்டும் கண்டுபிடிக்கல, வேவ்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படின்னா, ரெண்டு காயில ஒரே ரெசனேட்டிங் ஃப்ரீக்குவன்சியில் செட் பண்ணுறாரு. செட் பண்ணும் போது அதுலேருந்து நம்மளால் சிக்னலை சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் முடியும். அதாங்க, ஒரே ஃப்ரீக்குவன்சியில் நம்ம செட் பண்ணிட்டா ரேடியோ, அதாவது வாக்கி டாக்கியில் பேசிக்கல, அதை தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அப்போ தான் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சி அதை 2 வருஷத்துக்குள்ளே பேட்டன்ட் வாங்கினார். நம்ம டெஸ்லா வந்து என்விஷன் பண்ண ஆரம்பிச்சார், இந்த எலக்ட்ரிக்கலாக பயங்கரமாக போகுது ஒரு 100 வருஷம் கழிச்சு. அதில் வந்து வெஸ்டிங் ஹவுஸுக்கு அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம டைரக்ட் கரண்ட்டோட சீட்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு. வார் ஆஃப் கரண்ட் அப்போது பயங்கரமான பிச்சில் போயிருந்தது. வார் ஆஃப் கரண்ட் Part 1, Part 2 பாட்காஸ்ட்டும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும், அதோட லிங்க்கு கீழே இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கிட்டேயே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். Part 2 பார்த்துருங்க, வார் ஆஃப் கரண்ட்ஸு. அது வரைக்கும் bye.